நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை எனது இரண்டு குருமார்களுடன் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிலம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிலம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து சிலவற்றை எடுத்து நாங்கள் படிப்போம். இது எல்லா தொல்லைகளையும் திறப்பின் திறவுகோல் என்ற அத்தியாயத்தின் 14வது பகுதி. அதில் பாபாஜி பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அவற்றில் சிலவற்றை எடுத்து இன்று நோக்குவோம். முதலாவது சொல்கின்றார், உள்நோக்கி கவனத்தை திருப்புங்கள், ஆழ்ந்து தியானித்து புறவியை கடவுங்கள். அதை எப்படி சரியாக செய்வது? சத்குரு கிரியா பாபாஜியின் அருளால் மட்டுமே அது சாத்தியம் என்று கூறுகின்றார். அடுத்ததாக கூறுகின்றார், கவனம் இல்லாது போனால் புலன்கள் மனத்தை அழித்துவிடும். எனவே புலன்களிலிருந்து விலகி ஆன்மாவில் நிலைத்து நில்லுங்கள். இது ஒரு வசனத்தில் கூறப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துன்பப்படுவதற்கு காரணமும் இந்த புலன்கள்தான். புலன்கள் 5 வகையானது: பார்த்தல், கேட்டல், பேசுதல், உணருதல், சுவைத்தல். இந்த 5 உணர்வுகளும் எங்களுடைய உடலுக்கு வழிக்கருவிகளாக பூட்டப்பட்டிருக்கின்றது, ஓ படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 5 புலன்கள் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய உலகியலில் வாழலாம் என்பது அதில் ஒரு விதமான கருத்து வேறுபாடுமில்லை. ஆனால் இந்த 5 புலன்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பாவிக்க வேண்டும் இல்லை என்பதல்ல, ஆனால் அவற்றை எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் சாதாரண உலகிய மக்கள்கள் நாங்கள் செய்வதில்லை. ஏனென்றால் அந்த புலன்கள் வேண்டிய மாதிரி வேண்டியவற்றை செய்யட்டும் என்று அதை கவனிக்காது விட்டு விடுவோம். அதனால்தான் பாபாஜி இதில் கூறுகின்றார், கவனம் இல்லாது போனால் புலன்கள் மனதை எரித்துவிடும். எனவே புலன்களிலிருந்து விலகி ஆத்மாவில் நிலைத்து நில்லுங்கள் என்று பாபாஜி சொல்லுகின்றார். அதன் கூற்றுத்தான் எங்களுடைய 5 புலன்களையும் நாங்கள் கவனமாக அதன் செயல்களை அவதானித்து அதை நிலைநிறுத்த வேண்டும், அதை செயல்பட விட வேண்டும். அது யோகத்தில்தான் முடியும். அதைத்தான் பாபாஜி சொல்லுகின்றார். அப்படியான விடயத்தை பாபாஜியின் கிரியா யோகம் எங்களுக்கு அளிக்கின்றது. ஆகவே இந்த பொறிகளில் வெளிப்பொறிகளாகிய இந்த 5 பொறிகளின் இயக்கத்திலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அது சொல்லுவது சுகம், செயல்படுத்துவது கஷ்டம். அதிலும் ஒரு விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இருப்பினும் இந்த யோக வாழ்க்கையில் கிரியா யோகா வாழ்க்கையில் நாங்கள் இந்த கிரியா யோகத்தை முறையாக சாதனை செய்து கொண்டு போவோமாக இருந்தால் அது சாத்தியமான விடயம் என்பதையும் பாபாஜி வலியுறுத்துகின்றார். ஆகவே இந்த ஐந்து பொறிகளையும் நாங்கள் எங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்கும் பாவித்து கொண்டு அதே நேரம் எங்களுடைய கவனிப்பிலும் இந்த ஐந்து பொறிகளின் இயக்கத்தை வைத்து கொண்டு வர பழகிவிடுவோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி விட்டோம் என்பதுதான் அதனுடைய கடைசி முடிவு. ஆகவே இந்த ஐந்து பொறிகளும் முக்கியமானது. அவற்றை நாங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கட்டுப்படுத்த பழக வேண்டும் என்பதை இந்த அத்தியாயத்தில் கொடுக்கின்றார். அடுத்ததாக சொல்கின்றார், மயக்கமுற்ற கடவுள் மனிதன், முழுமையான மனிதன் கடவுள். மனிதன் முழுமையே கடவுள் தன்மை. கடவுளும் மனிதனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். கடவுள் என்பது உட்பகுதி, மனிதன் என்பது வெளிப்பகுதி. பந்தப்பட்ட கடவுள் மனிதனாகின்றான், பந்தம் நீங்கிய மனிதன் கடவுள் ஆகின்றான். மனிதன் என்பவன் கடவுளின் வெளிப்பாடு, கடவுள் என்பவர் மனிதனின் உண்மை. என்ன அழகான வாக்கியம்! பரமாத்மா ஜீவாத்மா, அதுதான் இந்த உலகத்தின் கருத்து. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று இங்கு குறிப்பிடுகின்றார் பாபாஜி. ஆகவே நாணயம் என்பது ஒன்று, அதில் ஒரு பக்கம் கடவுள், ஒரு பக்கம் மனிதன். ஆகவே அதன் கருத்து என்னவென்றால், அந்த ஒரு நாணயம் ஒரு ஒரு பகுதியை ஒரே பகுதியாக இருக்கும் நாணயம் என்றபடியால் கடவுளும் மனிதனும் ஒன்று. அதற்காகத்தான் இந்த வசனத்தை அவர் யார் கடவுளாக இருப்பார், யார் மனிதராக இருப்பார் என்பதை மிகவும் நாசுக்காக இந்த வாக்கியத்தில் தருகின்றார். அதை மீண்டும் வாசிக்கின்றேன். மயக்கமுற்ற கடவுள் மனிதன், கடவுள் நிலையில் இருந்தால் கூட நீங்கள் மாயைக்குள் அகப்பட்டு விட்டால் நீங்கள் மனிதனாகின்றீர்கள். முழுமையான மனிதன் கடவுள், நீங்கள் மனித நிலையில் இருந்து கொண்டு உங்களுடைய உண்மையை உணர்ந்து உங்களுடைய சாதனையினால் கடவுளை நோக்கி செல்லும் போது நீங்கள் கடவுளாகின்றீர்கள். அது அடுத்த கருத்து. மனிதன் முழுமையே கடவுள் தன்மை, நீங்கள் முழுமையாகும் போது கடவுளாகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். கடவுளும் மனிதனும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அதனால் தான் கடவுளும் மனிதனும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், எந்த நிலையில் இருந்தும் எந்த நிலைக்கும் வரலாம் என்பது அதன் கருத்து. அதைவிட சொல்கின்றார், மனிதன் என்பது வெளிப்பகுதி, கடவுள் மனிதன் என்பது வெளிப்பகுதி, பந்தப்பட்ட கடவுள் மனிதனாகின்றான். அதாவது கடவுள் என்பது உட்பகுதி என்று சொல்கின்றார், மனிதன் என்பது வெளிப்பகுதி என்று சொல்கின்றார். அதுதான் எங்களுடைய உடலின் ரகசியம், எங்களுடைய ஆன்மாவின் ரகசியம். எங்களுடைய உடலுக்குள் இருக்கும் ஆன்மா கடவுள் தன்மை கொண்டது, உண்மையானது, அழிவற்றது. வெளியால் பூட்டப்பட்டிருக்கும் எல்லா கருவிகளும் உலகமும் மாயையானது, அழியக்கூடியது. ஆகவே எங்களின் உள்பகுதியில் இருப்பது கடவுள், வெளிப்பகுதியில் அமைந்திருப்பது மனிதன் என்று அந்த வகையில் கூட மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை பாபாஜி ஒப்பிடுகின்றார். அதன் பிறகுதான் சொல்கின்றார், பந்தம் நீங்கிய மனிதன் கடவுளாகின்றான். மனிதன் என்பவன் கடவுளின் வெளிப்பாடு, கடவுள் என்பவர் மனிதனின் உண்மை. அருமையான விளக்கம் இப்போது விளங்கப்படுத்தியது. ஆகவே இதுதான் உண்மை. இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களின் உள்ளிருக்கும் கடவுளை நாங்கள் உணருவதற்குத்தான் இந்த கிரியா யோகம் எங்களுக்கு அருமையாக இந்த புறப்பில் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த கிரியா யோகத்தின் வழிமுறைகளை, சாதனைகளை நாங்கள் பின்பற்றி பாபாஜியின் கூற்றுப்படி எங்கள் உள்ளே இருக்கும் கடவுளை நாங்கள் தேட வேண்டும். இன்னொரு வகையாக சொல்லப்போனால், எங்களுடைய ஆன்மா உணர்வை நாங்கள் நோக்கி போக வேண்டும், ஆன்மாவை உணர வேண்டும். ஆன்மாவை உணர்வதென்றால் கடவுளை உணர்வது. அண்டத்தில் கடவுள் இருக்கின்றார், பிண்டத்தில் ஆன்மா இருக்கின்றது. அதுதான் சைவ சித்தாந்தத்தின் முக்கிய கருத்துமாகும். அது கிரியா யோகத்தில் பாபாஜியினால் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த விடயத்தை பார்ப்போம். மனிதனின் மையம் அனந்தத்தில் இருக்கின்றது. ஆனால் அவன் காலம், இடம், காரண காரியம் ஆகியவற்றில் வாழ்கின்றான். அதாவது மனிதனின் மையம் என்று சொல்வது மனிதன் கடவுளை நோக்கிய வண்ணம் மனிதனுடைய ஆன்மா இருக்கின்றது. இருப்பினும் இந்த காலம், இடம் என்று சொல்லப்படும் நேரமும் அதற்குரிய இடமும், காலம் இடம் மிகவும் முக்கியமானது ஆன்மீகத்தில். இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாலும் காரண காரியங்கள் நடக்கின்றன. ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு காரியமும் நடக்கின்றது. காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. அதை நீங்கள் நன்மை தீமை என்று சொல்லலாம், செயல்முறைகள் என்று சொல்லலாம், இரட்டைகள் என்று சொல்லலாம். ஆகவே அவற்றிற்கெல்லாம் காரணம் இந்த காலமும் நியதியும் என்று சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதை பற்றி. ஆகவே இவை ரெண்டு இவற்றுக்குள் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கடவுள் என்பவர் எங்கும் இருக்கின்றார். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். கடவுள் என்பவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று உபமானங்கள் சொல்கின்றது. எங்கும் கடவுள் நிறைந்திருக்கின்றார். மனிதன் உடம்புக்கு உட்பட்டவன், கடவுள் நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கின்றார் பாபாஜியின் கூற்று. அதாவது மனிதனாகிய நாங்கள், எங்களுடைய ஆன்மா உடம்புக்குள் கட்டுப்பட்டது, உடம்புக்குள் உட்பட்டது. ஆனால் கடவுள் ஒன்றுக்குள்ளும் உட்படாதவர், பரந்திருப்பவர், பிரபஞ்சத்தை நடத்துபவர்தான் கடவுள். அடுத்தது சொல்லப்படுகின்றது, மனம், உடல், பொறிகள் ஆகிய அடைமொழிகள் சேரும்போது கடவுள் மனித வடிவில் தோன்றுகின்றார். அதாவது மனம், உடல், ஐம்பொறிகள் ஆகிய அடைமொழிகள் சேரும்போது கடவுள் மனித உருவே வடிவில் தோன்றுகின்றார். அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கும் பரமாத்மாவில் இருந்து ஜீவாத்மாக்கள் வந்திருக்கின்றது. ஆகவே அந்த பரமாத்மாவின் துகள்தான் ஜீவாத்மா. அப்படி அந்த மனித பிறப்பை அந்த ஜீவாத்மா எடுக்கும்போது அதற்கொரு உடல் தேவை. அந்த உடலுக்குள் அந்த ஆன்மா பிரவேசிக்கும் போது அது மனதாலும் ஐம்பொறிகளாலும் ஆனது. மனம், சித்தம், அகங்காரம், புத்தி என்ற நான்கு உட்கருவிகளாலும், கண், காது, மூக்கு, வாய், உடல் என்ற ஐந்து வெளிக்கருவிகளாலும் ஆனதுதான் உடலின் அமைப்பு. ஆகவே அந்த முழுமையான உடல் ஐந்து பொறிகளாலும் மனதினாலும் ஆகியிருக்கின்றது. அதற்குள் தான் கடவுள் ஆன்மா வடிவில் வந்து குடியிருக்கின்றார். அந்த ஆன்மாதான் கடவுளிடம் இருந்து வந்த பகுதி. அந்த ஆன்மாவாக அந்த உடலில் இருந்து செயல்படும் போது அது மனிதன் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நிலையை, அந்த ஆன்மாதான் கடவுள் என்ற நிலையை நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் உணரும் போது, ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் போது, நான் ஆன்மா அல்ல, நான் கடவுளின் ஒரு பகுதி என்று அந்த ஆன்மா ஈடேற்றத்துடன் மீண்டும் கடவுளை நாடுகின்றது. அதுதான் கிரியா யோகத்தின் தத்துவம். அடுத்ததாக பாபாஜி சொல்லுகின்றார் அதே பகுதியில், உன்னை உணரும் போது மனிதன் கடவுளே, கடவுளே, உங்கள் உலகிற்கு நீங்கள் கடவுளாக இருங்கள், உண்மையை நாடுங்கள், முழு உலகோடும் அதிர்வடையுங்கள். இதுவும் நல்ல விடயம். அதாவது எங்களை நாங்கள் உணர்வது மிகவும் முக்கியம். எங்களை நாங்கள் உணர்வது என்பது எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் உணர்வது. ஆன்மாதான் கடவுள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது. பார்த்தால் மாத்திரம் அதை உணர முடியாது, சாதனை செய்ய வேண்டும். யோக சாதனை மூலம் அதை உணரலாம், உணர்ந்து கொண்டு போகலாம். அந்த வழியில் நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை கடவுள் என்று உணர்ந்து கொண்டு போகும்போது நாங்கள் முழுமை அடைகின்றோம், உண்மையாகின்றோம். அந்த நிலையை வைத்து பாபாஜி சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளாக வாருங்கள், இருங்கள், உண்மையை நாடுங்கள், முழு உலகோடும் அதிர்வடையுங்கள். அதான் கடைசி வசனம், முழு உலகோடும் அதிர்வடையுங்கள், வைப்ரேஷன். அதன் மீனிங் என்னவென்றால், நீங்கள் இந்த சாதனையை செய்து கொண்டு வரும்போது நீங்கள் பரம்பொருளோடு கலக்கின்றீர்கள். மெது மெதுவாக அந்த பரம்பொருளோடு கலப்பதைத்தான் உலகத்துடன் நீங்கள் அதிர்வடையுங்கள் என்பதை குறிக்கப்படுகின்றது. அதாவது நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஐக்கியம் ஆகுங்கள் என்பது ஆன்மீக சொல்லு. அடுத்ததாக சொல்கிறார், நாம் உலகில் வாழ்கிறோம், உலகத்தால் வாழ்கிறோம் என்பது பொருந்தாது. அதாவது நீங்கள் இந்த உலகில், நாங்கள் எல்லோரும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இந்த உலகத்தால் நாங்கள் வாழ்கின்றோம் என்பது உண்மையல்ல. அதாவது இந்த உலகம் என்பது ஒரு அழியக்கூடிய பொருள், நாங்கள் அழியாத பொருள் ஆன்மா. ஆகவே நாங்கள் உடல் எடுத்து அந்த உடலில் ஆன்மாவாக இருக்கும்போது நாங்கள்தான் உலகத்தில் வாழ்கிறோமே தவிர உலகத்தால் நாங்கள் வாழவில்லை. ஆனால் பெரும்பாலான மக்கள் உலகத்தால் தான் நாங்கள் வாழ்கின்றோம் என்று உலகியலேயே பிடித்து கொண்டிருப்பதால் தான் எங்களுக்கு இந்த துன்பங்கள் முழுக்க நடைபெறுகின்றது. அடுத்ததாக பாபாஜி சொல்லுகின்றார், உண்மைக்காக வாழுங்கள், இயற்கைக்காக ஆத்மா அன்று, ஆத்மாவுக்காகவே இயற்கை. இன்னொரு அருமையான சொல்லு. அதாவது நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய நிலைக்கு வரும் வழியில், வரும் உண்மையாக இருக்கும் நிலைக்கு வரும் வரை அந்த சாதனை மூலம் அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும், உண்மையான நிலைக்கு வர வேண்டும். இயற்கைக்காக ஆத்மா அன்று, ஆத்மாவுக்காகவே இயற்கை. அதாவது இயற்கையை என்றும் நிலையானது. ஆகவே இயற்கைக்காக ஆத்மாவென்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் இயற்கையின் ஒரு பகுதி. இயற்கைக்கு ஆத்மாவை தேவை என்று அல்ல, ஆனால் ஆத்மாவுக்கு இயற்கையே தேவை. அந்த இயற்கையை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் நாங்கள் ஆன்ம ஈடேற்றம் அடைய வேண்டும், ஆத்மாவை உணர வேண்டும், சாதனை செய்ய வேண்டும். கிரியா யோகா முறையில் அதை நாங்கள் எளிதாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொன்றே செய்யலாம், செய்ய முடியும் என்பது பாபாஜியின் வலியுறுத்தல் இங்கே. அடுத்ததாக சொல்கின்றார், பொறி புலன்களுக்கு இது உண்மை போல தெரிகின்றது, உண்மை வாழ்விற்கு இது அநித்தியமானது. எனவே கனவு, உலகப் பொருட்கள் தெளிவில்லாதவை, அவை நம்மை தவறான வழியில் செலுத்தும். ஆகவே ஆசைகளை விட்டு உடல் வாழ்க்கை இல்லாமல் உண்மை வாழ்வே வாழ வேண்டும். இதயத்தில் சச்சிதானந்த உண்மைக்காக நெருப்பை தூண்ட வேண்டும். அந்த உண்மையில் நிலையாக அசையாது இருந்தால் மரணம், பிறவி, உலகம், ஆசை, மனம் ஆகியவை நம்மை ஒன்றும் செய்யா. இதுவும் நன்ற கருத்து. அதாவது எங்களுடைய பொறிகளை எழுப்ப வேண்டும் என்று சொல்கின்றது குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி மூலமாக நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை உணர வேண்டும். அதுக்காகவே பாபாஜியின் கிரியா யோகத்தில் ஐந்துடலுக்கான கிரியா யோகம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் சாதனை செய்து எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் வரை எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் அந்த வழியில் போய் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதுதான் கிரியா யோகத்தின் லட்சியம். அப்படி நீங்கள் அந்த வழியில் போய் கொண்டிருக்கும் போது அந்த உண்மையில் நிலையாக அசையாது போய்கொண்டிருந்தால் மரணம், பிறவி, உலகம், ஆசை, மனம் ஆகியவை நம்மை ஒன்றும் செய்யாது. கரைப்பட்ட உணர்வை உதறி உண்மை உணர்வுக்கு வாருங்கள். தடையாக இருக்கும் உலகப் பொருளை வெற்றி பொடியாக்கி அனந்தத்தில் குதிக்க வேண்டும். அனந்தம் மட்டுமே அசல் உண்மை, அதற்கு போலி கிடையாது. இது பிரபஞ்சம். மனம், புலன்கள் ஆகியவற்றில் மூழ்கும் போது இருமையாம் மயக்கம் நம்மை கவ்வுகின்றது. கவனத்திற்கு அப்பால் உள்ள ஒளியை நாடும் போது உடல் மையம் நீங்குகின்றது. எனவே உடலுக்கு அப்பாற்பட்ட ஆத்ம ஒளியை மறுபடியும் பெற்று மகிழுங்கள். அதாவது நீங்கள் ஆத்மா, எங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் பரமாத்மாவில் இருந்து வந்தது. அந்த பரமாத்மா என்ற ஒளியில் இருந்து வந்தது. ஆகவே நாங்கள் மீண்டும் அந்த ஒளியை பின்பற்றி சாதனை மூலம் அந்த ஒளியை நாங்கள் பெற வேண்டும் என்று பாபாஜி இங்கு கூறுகின்றார். ஒளியை மறுபடியும் பெற்று மகிழுங்கள். கடவுள் மட்டுமே உண்மை. தோற்றமாம் திரையினை கிழித்து எறியுங்கள், ஊடுருவி நோக்குங்கள், உண்மையில் ஐக்கியம் ஆகுங்கள், நித்தியத்தில் ஆனந்தமாக பாடுங்கள், கடவுளை எங்கோ என்று தேடாதீர்கள், எங்கும் காணுங்கள், இதுவே உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையின் சுருக்கத்தையே இந்த பகுதியில் 14வது அத்தியாயத்தில் பாபாஜி சுருக்கமாக தருகின்றார். அது அடிப்படை கருத்துக்கள் முழுக்க சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சுருக்கமான மொழிகள்தான் இங்கு இந்த அத்தியாயத்தில் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சாதனையை நாங்கள் கூட்ட வேண்டும், சாதன கிரியா யோகத்தை தினமும் செய்ய வேண்டும், இந்த கிரியா யோகத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கொண்டு வர வேண்டும், சாதனைக்கு மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையையே கிரியா முறையில் வாழ வேண்டும், வாழ்ந்தால் எங்களுடைய உலகியல் வாழ்க்கையே நன்றாக அமையும், அதன் மூலம் நீங்கள் சிற்றின்பத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம், அந்த நிலையை விட்டு மேலே வந்து பேரின்ப நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரும் நீங்கள் அறிய முற்படும் போது சாதனையால் சிற்றின்பத்தில் இருந்து விலகி பேரின்பத்திற்கு போய்விடுவீர்கள். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் இரண்டு இன்பங்கள் சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பம் உலகியலை சார்ந்தது, பேரின்பம் இறைவனை சார்ந்தது. ஆகவே பாபாஜியின் கிரியா யோகமானது உங்களுடைய சிற்றின்பத்திற்கும் உதவி செய்கின்றது, சந்தோஷத்தை கூட்டுகின்றது, அதே நேரம் உங்களுடைய பேரின்பத்திற்கும் பேரின்பத்தை அடைவதற்கும் வழியை காட்டுகின்றது. ஆகவே இந்த அற்புதமான கிரியா யோகம், பாபாஜியின் கிரியா யோகத்தை நீங்கள் இந்த பிறப்பில் உங்களுக்கு கிடைத்த அரிய பொக்கிஷத்தை தவற விடாது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரியா யோகா சாதனையை தவறாது செய்து கொண்டு, இந்த கிரியா யோகா சாதனையில் உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் சிற்றின்பத்தையும் நீங்கள் தொடர்ந்து அனுபவித்து கொண்டு, அதற்கு மேலாக அந்த சிற்றின்பத்தில் இருந்து பேரின்பத்தை எவ்வாறு அடையலாம் என்பதையும் நீங்கள் புரிவீர்கள் உங்களுடைய சாதனை மூலம். ஆகவே பேரின்பத்திற்கும் வித்திடுகின்றீர்கள். இந்த இரண்டையும் நீங்கள் செய்து கொண்டு போகும்போது நீங்கள் உலகியலில் வாழ்ந்து கொண்டு ஆன்மீகத்தில் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போகக்கூடிய வழிதான் இந்த கிரியா யோகம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இந்த சத்சங்கத்தில் உங்களுடைய கிரியா யோகா சாதனை பயிற்சிகளை செய்யுங்கள். குடும்பத்துடன் சந்தோஷமாக இருங்கள், உலகியலில் சிற்றின்பத்தில் சந்தோஷமாக இருங்கள், அதே நேரம் பேரின்பத்தை நோக்கி மெதுவாக நகருங்கள். இறுதியில் பேரின்பமே நிலையானது, அதுதான் உண்மை, அதுதான் பிரபஞ்சம், அதுதான் கடவுள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காணுவதற்கு பாபாஜியுடன் விடை காணுவதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.